தேசத்தின் எல்லை எங்கும் நாசகர் தொல்லை தர பாரத மண்ணில் அமைதி போனதே. ஏதய நம்மில் சில வேதங்கள் பேசப் போக பாரதம் போர்க்களம் போலானதே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் வத்திலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்தியா சுதந்திரம் பெற்றதை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்பது இவ்வளவு மகிழ்ச்சியான ஒன்று என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எகிப்தின் ஜனங்களை மீட்ட நீர், இந்திய தேசத்திலேயும் மக்களை நீர் விடுதலை செய்து சுதந்திர இந்தியாவுக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது இடைய தேசத்தின் வளர்ச்சிகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். முன்னேற்றங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த தேசத்திற்கு விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக போராடிய வீரர்கள் ஒவ்வொருவருக்காகவும், தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய வசதியான வாழ்க்கைகளை எல்லாம் தியாகம் செய்த அநேக தியாகிகள் உண்டாண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மை இரட்சகராக கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் குடியரசு தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். அவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் சிறந்த முறையிலே செய்ய தேவரீர் கிருபையை தாரும். இடைய தேசத்தின் பிரதம மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் கொடுத்த வாய்ப்பு என்பதை சிந்தித்தவர்களாக தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி இந்தியா தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியானபடி எடுக்க, தைரியத்தோடு எடுக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைச்சரவையிலே பொறுப்பேற்று இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு இலாகாவிலேயும் ஆண்டவரே செய்யப்பட வேண்டிய வேலைகள் துரிதமாக செய்யப்படவும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நல்ல விளைவுகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேசத்தின் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கிற முதல் அமைச்சர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. தங்கள் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை யோசித்து சரியானபடி செய்ய உதவி செய்தலும், எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நீர் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் கடவுளுக்கு பயந்து செய்ய கிருபை தாரும். மனிதனை பிரியப்படுத்துவதற்காக தவறான காரியங்களை எந்த இடத்திலேயும் செய்யாதபடி கர்த்தர் காத்துக் கொள்கிறாக. பஞ்சாயத்து தலைவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தலும். எங்களுடைய தேசத்திலே செழிப்பை நீர் தாரும். எங்களுடைய தேசத்திற்கு நீர் பாதுகாவலை தாரும். கெடுதல் மழையோ கெடுதல் புயலோ வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவையான எல்லா இடங்களிலேயும் நல்ல தண்ணீரை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கிறோம். தேசத்திலே வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தை காவல் காக்கிற முப்படை வீரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லை பாதுகாவல் படையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே தேசத்தின் நலனுக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திலே விடுதலையை பெற்றிருக்கிற இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, உம்முடைய மீட்பை பெற்றவர்களாக வாழ தேவரீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை குறித்து இந்தியா தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தங்களை அர்ப்பணித்து பணி செய்கிற ஒவ்வொருவருடைய பணியிலையும் கர்த்தர்தாமே விளைவுகளையும் கனிகளையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இடைய தேசம் என்றென்றும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு தேசமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பு தேவை, அன்பு தேவத்தின் அனுபவம் தேவை. அன்பின்
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறோம். இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பின்பகுதியை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். எரிகோவிலே தண்ணீர் குடிக்க முடியாதபடி இருந்தது. எலிசா ஒரு பொது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு நீரூற்றண்டைக்கு போய் அதிலே உப்பை போட்டபொழுது தண்ணீர் ஆரோக்கியமானது. தொடர்ந்து இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள்.
அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள்.
இங்கே பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து என்று வாசிக்கிறோம். பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது நாம் எல்லாருமே சிறு குழந்தைகளினாலே அவர்களுடைய அன்பின் செயல்களினாலே இருதயம் அசைக்கப்படுகிறவர்களாயிருக்கிறோம். சிறு குழந்தைகளோ அல்லது பேர குழந்தைகளோ பெரியவருடைய இருதயத்தை அவ்வளவாய் கவருகிறார்கள். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் தொடப்படுகிறது. இங்கே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் ஏதோ பாலர் வகுப்பிலே படிக்கிற பிள்ளைகளோ அல்லது இரண்டாவது மூன்றாவது வகுப்பு பிள்ளைகளோ அல்லது ஐந்தாம் ஆறாம் வகுப்பு பிள்ளைகளோ என்று யோசிக்கிறோம். அப்படி என்றால் உண்மையாகவே எலிசாவின் அந்த செயல் கொடூரமானது என்று சொல்லலாம். காரணம், அது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மாறான ஒரு செயலாயிருக்கும். ஏனென்றால் மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லும்பொழுது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஞாபகம் இருக்கிறதா, காதேஸ் பர்னியாவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே போக மறுத்த பொழுது அவர்கள் சொன்ன காரணத்தை எண்ணாமும் 14 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். கவனியங்கள், எண்ணாமும் 14:3 வாசிக்கிறேன். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். அவருடைய பிள்ளைகள் ஆபத்திலே இருக்கிறார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் என்னை நம்பி இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் அக்கறை எடுப்பதில்லை என்று நீங்கள் எண்ணினீர்கள். எனவே நீங்கள் வனாந்தரத்திலே மறித்தாலும் உங்கள் பிள்ளைகள் பத்திரமாக தேசத்தை சுதந்திரிக்கப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டார். பிள்ளைகள் என்ற வார்த்தைக்கு நார் அல்லது நாகர் என்று எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 28 வயதாயிருக்கும் பொழுது ஈசாக்கை குறித்து இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசேப்பு 39 வயதாயிருக்கும் பொழுதும் யோசேப்பை குறித்து இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் மக்கள் லோத்துவின் வீட்டை தாக்கிய பொழுது அவர்களுக்கும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாமத்தின் மற்ற பகுதிகளிலேயும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நினைக்கிறது போல இங்கே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருப்பது சிறு குழந்தைகளை குறிக்கவில்லை. உதாரணமாக 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லும்பொழுது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி என்று பார்க்கிறோம். இங்கே வாலிபர் என்ற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கும் அதே எபிரேய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனத்திலே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சாமுவேல் ஈசாயினிடத்திலே கேட்கிற இடத்திலேயும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இளைஞர்களாய் இருந்தார்கள். எனவே இங்கே 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 23 வசனத்திலே பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருப்பது பொதுவாக நாம் நினைக்கிறது போல சிறு குழந்தைகள் அல்ல, அவர்கள் வாலிபர்களாய் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளின் மாணவர்களாய் இருந்தார்கள். இவர்கள்தான் எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று ஏளனம் செய்தார்கள். இதன் பொருள் என்ன தெரியுமா? எலியா மேலே போனது போல நீயும் போ என்பதுதான் அதன் பொருள். அதாவது எலியா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து நம்பிக்கை இல்லாமல் ஏளனமாக எலிசாவையும் நீயும் ஏறிப்போ என்கிறார்கள். கர்த்தர் தன்னுடையவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்வார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதை ஏளனம் செய்கிறார்கள். இதே குணநலன் பூமியிலே கடைசி நாட்களிலேயும் காணப்படும் என்று பேதுருவும் கூறியிருக்கிறார். இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் தன்னுடையவர்களை பூமியிலிருந்து எடுத்துக் கொள்வார் என்பதை நம்பாமல் ஏளனம் செய்கிறவர்களுக்கு வரும் தண்டனையை உணர்த்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களை பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். ஆம், கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் வருகையை குறித்து விசுவாசிகளை மற்றவர்கள் ஏளனம் செய்வார்கள். என்ன ஆனது? இன்னமும் நீங்கள் ஏன் போகவில்லை? இன்னமும் ஏன் உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக போக போகிறீர்கள் என்றல்லவா நினைத்தோம் என்றெல்லாம் கேலி செய்வார்கள். இந்த காரணத்தினாலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையை குறித்து நாம் கவனமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இங்கே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து ஏளனம் செய்யப்போகிறவர்களுக்கு வரப்போகிற தண்டனையை சுட்டிக்காட்டுகிறது. இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் 24 வசனம் பாருங்கள்.
அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது.
கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்தும் அவர் முதல் வருகையிலே செய்த காரியத்தை குறித்தும் ஒரு ஊழியர் மறுப்பார் என்றால் அது பயங்கரமானது. அதே போல இரண்டாவது வருகையை குறித்தும் மறுத்து பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இங்கே கவனித்தீர்களா? எலிசாவை மொட்டைத்தலையா என்றார்கள். இப்பொழுது அவரை குறித்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம், அதாவது அவர் தலை மொட்டையாய் இருந்திருக்கிறது. எனவே இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருப்பது மற்ற வேத பகுதிகளோடு எந்த விதத்திலேயும் எதிரானதாக இல்லை. அவர் அவர்கள் மேலே சாபத்தை கூறினார். இங்கே எலிசா எலியாவை போல காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை போலவும் காணப்படுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? மத்தேயு 11:21 இயேசு சொல்லும்பொழுது, கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள் என்றார். அது மட்டுமல்ல, மத்தேயு 11:23 பாருங்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நியாய தீர்ப்பு என்பது. இன்றைக்கும் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய அநேகர் அதை சரியானபடி செய்யாதபடியினாலே கட்டளைகளை மீறுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. மக்களுக்கு தீமை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அருமையானவர்களே, அன்றைக்கு எலிசாவை கேலி செய்தவர்களுக்கு தண்டனை வந்த பிறகு பெத்தேல் பகுதியிலே யாருமே எலிசாவை ஏளனம் செய்யவில்லை. இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் நான்காம் அதிகாரங்களிலே எலிசா செய்த அற்புதங்களை குறித்து பார்க்கிறோம். கவனியங்கள் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி.
யோராம் ஆகாப் ஏசவேல் இவர்களின் குமாரன்தான். அவனுடைய குமாரனாய அகசியாவுக்கு பின்னால் அரசனாகிறான். அவனுக்கு பிள்ளைகள் இருந்ததாக தெரியவில்லை. வசனம் 2:3 பாருங்கள். இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் 2:3 வசனங்கள்.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான்.
ஆகாபை போல அவன் பாவம் செய்யவில்லை. என்றாலும் யெரோபெயாமின் பாவங்களை விட்டு அவன் நீங்கவில்லை. அதுதான் பொன் கன்றுக்குட்டி வணக்கம். இரண்டு ராஜாக்கள் 3:4-5 வசனங்கள்.
மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான்.
மோவாப் இஸ்ரவேலுக்கு கப்பம் கட்டி வந்தார்கள். ஆனால் ஆகாப் மறித்த பொழுது மோவாப் தனது சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ள முயல்கிறது. எனவே யோராம் யோசபாத்தோடு இணைந்து மோவாபை மீண்டுமாக அடிமைப்படுத்த முற்பட்டான். அவர்கள் படை வீரர்களுக்கு தண்ணீர் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தபொழுது தொடர்ந்து செல்ல முடியாதவர்களாக மட்டுமல்ல, மோவாவால் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலைமையிலேயும் இருந்தார்கள். யோசபாத் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாயிருந்தபடினாலே ஒரு தீர்க்க தரிசியை அடைந்து செய்ய வேண்டியதை அறிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் பிரியமானுள்ளே, அவன் யோராமோடு கூட யுத்தத்திற்கு செல்லும் முன்னதாகவும் கர்த்தரிடத்திலே கேட்டிருந்திருக்க வேண்டும். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 3:13-14.
எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இங்கே எலிசாவின் பதில் ஆர்வம் தரக்கூடியதாகவும் யோராமை குறித்த எலிசாவின் மனநிலைமையையும் வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் வெற்றியை வாக்கு பண்ணுகிறார். பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டும்படியாய் சொன்னார். அது எதற்காகவென்றால் பள்ளத்தாக்கின் வழியாக வருகிற தண்ணீரை சேமிப்பதற்காக. எலிசா கூறியது போலவே காற்றும் மழையும் இல்லாமலேயே மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். 2 ராஜாக்கள் 3:20.
மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று.
மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்துச் செல்ல கணக்கெடுத்த பொழுது தங்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் படை வரும் திசையை நோக்கி பார்க்கிறார்கள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 3:22-23.
மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களை ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள்.
தங்களுக்கு எதிராக வந்த படைகள் ஒன்றோடொன்று மோதி இரத்த ஆறு ஓடுகிறது என்று எண்ணினார்கள். எனவே துணிந்து இஸ்ரவேல் பாளையத்திற்கு வருகிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை முறியடித்து மீண்டுமாக கீழ்ப்படுத்தினார்கள். வசனங்கள் 26-27.
யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சிரேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள்.
மோவாபியர்கள் மத்தியிலே நரபலி கொடுக்கப்பட்டு வந்தது. துர்ப்பாக்கியமாக தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுத்தால் தனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அந்த அரசன் எண்ணினான். இது இஸ்ரவேலர் தங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு அறிகுறியை போல தோன்றியது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையினாலும் கர்த்தருடைய பலத்தினாலுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2 ராஜாக்கள் 4 எலிசா செய்த 5 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவும் எலியாவும் செய்த அற்புதங்கள் ஒன்று போல காணப்பட்டாலும் எலிசா செய்த அற்புதங்கள் அநேகமாய் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 4:1.
தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள்.
எலிசாவுக்கு நிச்சயமாக இந்த பெண்ணுடைய கணவனான தீர்க்கதரிசி அறிமுகமானவராய் இருந்திருக்க வேண்டும். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் என்று ஞாபகப்படுத்துகிறாள். அவர் மறித்தபொழுது திரும்ப கொடுக்காத கடனாலே கடன் கொடுத்தவர்கள் குமாரரை அடிமைப்படுத்த முற்பட்டார்கள். இது அந்த காலத்தின் வழக்கம்தான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 4:2.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள்.
இப்பொழுது எலிசா இந்த குடும்பத்திற்கு தான் உதவி செய்ய வேண்டிய தன்னுடைய பொறுப்பை உணர்கிறார். மோசேயின் பிரமாணமும் மிக தெளிவாக விதவைகளும் தகுப்பனற்ற பிள்ளைகளும் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கிறது. 2 ராஜாக்கள் 4:3-5 பார்ப்போம்.
அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள்.
ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி அவள் எண்ணெயை பாத்திரங்களிலே வார்க்கிறாள். வசனங்கள் 6-7.
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான்.
சாரிபாத் வீட்டிலே அவளுக்கு தேவையான எண்ணெய் கிடைத்ததை விட இது பெரிய ஒரு அற்புதமாய் இருக்கிறது. தொடர்ந்து வருகிற வசனங்களிலே சூனேமிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ இருக்கிறாள். அவள் ஊழியக்காரனாகிய எலிசாவுக்கு எப்படி உதவி செய்தாள் என்று பார்க்கிறோம். கவுனிங்கள், 2 ராஜாக்கள் 4:9-10.
அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள்.
அந்த காலகட்டத்திலிருந்து அநேக விசுவாசிகள் தங்கள் வீட்டிலே ஊழியக்காரர்களுக்கென்று பிரத்யேகமான அறைகளை கட்டி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் ஊழியர்கள் ஒவ்வொரு இடமாக செல்லும் பொழுது விடுதிகளில் அல்ல, விசுவாசிகளின் வீடுகளிலேயே தங்கியிருந்திருக்கிறார்கள். இன்னும் இப்படி ஊழியக்காரர்களுக்கென்று பிரத்யேகமான அறைகளை கட்டி வைத்திருக்கிற பல விசுவாசிகள் உண்டு. அவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. தனக்காக எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த வீட்டிற்காக எலிசா மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு நாள் படுக்கையிலே படுத்திருந்த பொழுதுதான், இவ்வளவு கரிசனையோடு நமக்கு உதவி செய்கிறாளே, இவளுக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டுமே என்று எலிசா உணர்ந்தார். எனவே தனது வேலைக்காரனான கேயாசியை பார்த்து இவ்வாறு சொல்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 4:14-17. ஆம், கர்த்தருடைய ஊழியத்திற்கு அக்கறையோடும் கரிசனையோடும் உதவி செய்த இந்த பெண்ணுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இவள் குழந்தை இல்லாதவளாய் இருந்தாள் என்பதை சொல்லவில்லை. தேசத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றுதான் கூறினாள். என்றாலும் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நிச்சயமாக தனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று எண்ணியிருப்பாள். கர்த்தர் அவள் இருதயத்தின் ஆழத்திலிருந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இன்றைக்கும் ஆத்தும பாரத்தோடு கரிசனையோடு உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ள விருப்பங்களை, நல்ல விருப்பங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அவைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். சில ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை வளர்ந்து பெரிதானது. தகப்பனோடு வயலுக்கு போயிருந்த பொழுது சுகவீனமாகி வீட்டிலே வந்து தாயின் மடியிலேயும் படுத்து அப்படியே மரித்து போய்விடுகிறது. தாயார் அவனை தூக்கி கொண்டு போய் ஊழியக்காரனுடைய கட்டிலே படுக்க போட்டு எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி போகிறாள். அவர் வந்து பிள்ளையின் மேலே படுத்து மரித்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலே எலியா செய்தது போலவே இங்கே எலிசாவும் செய்தார். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? நாம் பாவங்களிலே மரித்து போயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட விதத்திலே நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவரிலே நாம் வாழ்கிறோம். அவரே நம்முடைய வாழ்வாயிருக்கிறார். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற 4வது அற்புதம் தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய வாழ்க்கையிலே செய்யப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். பஞ்சகாலத்திலே வெளியே போய் மற்ற பழங்கள் காய்கறிகளை பறித்து வரும்பொழுது இந்த பேய் கொம்மட்டி காய்களையும் கொண்டு வந்து போட்டு விடுகிறார்கள். என்ன நடக்கிறது பாருங்கள், 2 ராஜாக்கள் 4:40-41. கவனித்தீர்களா? எலிசா தோஷம் இல்லாமல் அதை சுத்தம் செய்தார். ரெகோபெயாம் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் தனது ராஜ்யத்திலிருந்து விரட்டிவிட்டபடியினாலே மோசையின் கற்பனைக்கு கீழ்ப்படிய விரும்புகிற ஒரு மனிதன் முதல் பலனாக வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் இந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கே கொண்டு வருகிறான். இது மிகவும் குறைவாக இருந்தபடினாலே அந்த வேலைக்காரன், 100 பேருக்கு முன் இதை எப்படி நான் வைப்பது என்கிறான். ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள், 2 ராஜாக்கள் 4:43-44.
அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது.
இந்த சம்பவம் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது? 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷித்ததையும் மீதியாக 12 கூடைகளிலே எடுத்ததையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது இல்லையா? அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தாவது இவ்வளவுதானே இருக்கிறது, கொஞ்சம்தானே இருக்கிறது, இது எப்படி போதும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் கொடுப்பது நிச்சயமாக நமக்கு போதுமானதாய் இருக்கும். இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே கடன்களுக்குள்ளே அவர்கள் கடந்து வர காரணம் தங்கள் நிலைமைக்கு மிஞ்சி தங்களுடைய தகுதியை கணக்கு பாராமல் அதை தாண்டி செலவு செய்வதுதான். நாம் ஒவ்வொருவருமே எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வருமானம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதை திட்டமிட்டு அவசியமான காரியங்களுக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து செலவு செய்யும் பொழுது அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும். எத்தனையோ பேர் செல்வந்தர்களை விட குறைவாக வருமானம் உள்ளவர்கள் இன்றைக்கு திருப்தியாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கிறார்கள். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களினாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் வஞ்சித்த பொழுது அதை குறித்து மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே வாக்குத்தத்தம் உள்ள ஒரு கட்டளையையும் கொடுக்கிறார். வாசிக்கிறேன், கவனிங்கள், மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்களை நீர் தண்டிக்கிறீர் என்னும் கற்றுக்கொண்டோம். விதவையாயிருந்த அந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஊழியக்காரர்களுக்கென்று தங்குவதற்கு விசேஷித்த அறையை உண்டு பண்ணிய சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து விருப்பத்தை நீர் நிறைவேற்றிக் கொடுத்தீர். பிள்ளை மறித்த பொழுது மீண்டுமாக இழந்து போனதை நீர் மீட்டுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறைவான தானியத்தைக் கொண்டு 100 பேரை நீர் போஷிக்க வல்லவர் என்பதை மீண்டுமாய் நினைவுபடுத்தினீர். ஐயா, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யார் யார் தங்களுடைய பண நிலைமையை குறித்து இப்பொழுது துக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிறார்களோ, கர்த்தர்தாமே அவருடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்தருளும். இன்றைக்கும் நாங்கள் செப்டம்பர் மாதத்தின் 1வது நாளிலே நிற்கிறோம். ஐயா, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் வீணான பண செலவுகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதிகள், துன்பங்கள், எதிர்பாராத காரியங்கள், ஆபத்துகள் இவற்றிற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து உமக்குள்ளே அவர்கள் திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5 பின்பாகம். லேவியராகமம் 26:5 பின்பாகம்.